சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பு நேயர்களை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
செம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நீ அடிபணிந்தே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நீ அடிபணிந்தே, தெய்வன் விண்வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார், தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார், தெய்வன் விண்வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. எந்தாய் துணிவேனோயாம் குந்தி கமலமம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே, குந்தி கமலமம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே, தெய்வன் விண்வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சேற்றில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன் வாக்கியாவும் பொறுத்தனதா, கூவி விழித்து தன் மார்போடனை தன் வாக்கியாவும் பொறுத்தனதா, தெய்வன் விண்வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. பற்று ஆவலாய் நின் தீர் பூசை பீடம் படைத்தே மோசவழிதனை முற்றுமாகற்றியன் நேசனே நினை கொழுவே மோசவழிதனை முற்றுமாகற்றியன் நேசனே நினை தொழுவே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்யனின் சிம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நினடி பணிந்தே செய்யனின் சிம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நினடி பணிந்தே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே
கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு கவனித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற எனக்கு அருமையான நேயர்களே இந்த காலை வேளையிலே உங்களை மறுபடியும் சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வாரத்தின் இறுதியான வேதாராய்ச்சி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தானியேல் 10:14 இறுதியாய் சிந்தித்தோம். அந்த வசனம் தானியேலின் புத்தகத்தின் மீதி பகுதியை புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை கருத்து வசனமாகும். தானியேல் 10:14 ஒருமுறை கூட வாசிக்கிறேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். இந்த வசனத்தின் 3 பகுதிகளை குறிப்பாக நாம் மனதிலே கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த தரிசனமானது உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படி என்று கூறியிருப்பதனாலே இது மிக தெளிவாக யூத ஜனங்களை குறித்ததான தீர்க்க தரிசனம் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த தரிசனத்தை குறித்து சொல்லும்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை என்கிறார். அதாவது 70வது வாரத்திலே சம்பவிக்கப் போகிற காரியங்களை கூறியிருக்கிறார். அந்த 70வது வாரத்திலேதான் மகா உபத்திரவ காலமும் இந்த உலகத்திலே இடம்பெறப்போகிறது. எனவே மனுஷ ஆட்சி காலத்தின் இறுதியை குறித்து அது பேசுகிறது. மூன்றாவதாக இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்று கூறப்பட்டிருப்பதனாலே மிக தெளிவாக நீண்ட காலங்களுக்கு பின்னரே இது நிகழும் என்பதும் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது திட்டமாக நிறைவேறப்போகிற ஒன்று மட்டுமல்ல, நீண்ட காலங்களுக்கு பின்னர் அது நிறைவேறப்போகிறது. இப்பொழுது இந்த தரிசனத்தின் 2 பகுதிகளை நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவதாக சரித்திர பகுதி. அதாவது தானியேல் வாழ்ந்த காலத்திலே இது தீர்க்க தரிசனமாயிருந்தது, ஆனால் இன்று ஏற்கனவே அது நிறைவேறிவிட்ட பகுதியாகும். இரண்டாவதாக இன்னமும் எதிர்காலத்திலே கடைசி காலத்திலே நிறைவேறப்போகிற தீர்க்க தரிசனம். பாருங்கள், தானியேல் 10:15-16 வாசிக்கிறேன். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். பிரியமான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசனத்திலே கண்ட தானியேல் சரீரத்திலே பலனிழந்தவராய் பேச முடியாதவராய் இருக்கிறார். இப்பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆனால் மனுஷ சாயலாகிய ஒருவன் அவரது உதடுகளை தொட்டான். அப்பொழுது தானியேல் தன் வாயை திறந்து தன்னுடைய பலவீனமான நிலைமையை அறிக்கையிடுகிறார். பாருங்கள் வசனங்கள் 17-18. ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன், என் ஆண்டவனுடைய பேசக்கூடுவதெப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. இந்நாட்களிலே கூட பலர் பரலோகத்திலிருந்து வந்த ஒருவரை சந்தித்ததாக கூறலாம். ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தாக்கத்தையும் விளைவிக்காமல் இருப்பதுதான் கேள்விக்குறியை உண்டாக்குகிறது. எனவே அவர்கள் உண்மையில் எந்த தூதனையும் காணவில்லை என்பது தெளிவாகிறது. தானியேலுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதனை கண்டபொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை தானியேலுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியது. பேச முடியாமல் இருந்த தானியேலை அந்த மனுஷ சாயலான ஒருவன் தொட்டபொழுது தானியேல் பேச தோங்குகிறார். எனக்கு பலனே இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்று கூறிய பொழுது மனுஷ ரூபமான ஒருவர் மீண்டும் தானியேலை தொட்டு தானியேலை திடப்படுத்தினார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். தானியேல் 10:19-20 வசனங்கள். பிரியமான புருஷனே, மூன்றாவது முறையாக இங்கே தானியேல் பரலோகத்திலே எப்படி மற்றவர்களுக்கு பிரியமான ஒருவராய் இருக்கிறார் என்பதை தேவதூதன் வெளிப்படுத்துகிறான். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். தானியேல் 10:19-20 வசனங்கள். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள், திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடைய பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். கவனித்தீர்களா? இப்பொழுது தானியேலை திடப்படுத்தும்படியாக வந்த தூதன் மீண்டும் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்ப செல்ல வேண்டியதிருக்கிறது. ஏன் அவ்வாறு திரும்ப செல்ல வேண்டியதிருக்கிறது? அடுத்த வசனத்திலே தூதன் சொல்கிறான் பாருங்கள், தானியேல் 10:21 வசனம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. அங்கே பிசாசானவனுக்கு எதிராக, அதாவது பெர்சிய ராஜ்யத்திற்கு பொறுப்பான பிசாசிற்கு எதிராக போராட மிகாவேலுக்கு இணையான பலன் உள்ள தூதன் இவன்தான். எனவே அந்த யுத்தத்திற்கு திரும்ப செல்ல வேண்டியது இருக்கிறது. என்றாலும் வரும் நாட்களிலே நடைபெறப்போகிற சத்தியத்தை உனக்கு அறிவித்துவிட்டு செல்லுகிறேன் என்று கூறி தொடர்ந்து அவன் பேசுகிறான். அந்த தூதன் சொல்லும்பொழுது சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்கிறான். தேவதூதன் தானியேலை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புகிறான். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை என்று சொல்லும்பொழுது எழுதி வைக்கப்பட்டிருப்பவை, பதிவு செய்யப்பட்டிருக்கிறவை என்பது பொருளாகும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் தானியேல் காணப்போவதில்லை, கேட்கப்போவதில்லை. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, ஆவிக்குரிய யுத்தத்திலே ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பயன்படுத்தப்படும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை மறந்து போகக்கூடாது. எனவேதான் இதை குறித்து பவுல் சொல்லும்பொழுது ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் நிருபத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நம்மிலே பலருக்கு இந்த ஆவியின் பட்டயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறியாமல் இருக்கிறோம். இப்பொழுது தானியேல் 11 கடந்து செல்வோம். தானியலுடைய தரிசனம் தொடர்கிறது. அந்தியோகஸ் எப்பிபேனஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பாவ மனிதனான அந்தி கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியல் 10:12 வரை உள்ள பகுதி ஒரே தரிசனத்தை குறித்து பேசுகிறது. 11:10 தொடர்ச்சியாயிருக்கிறது. இந்த அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஏனென்றால் 9 சொல்லப்பட்ட அந்த 70 வாரங்களின் சில இடைவெளிகளை இந்த அதிகாரம் நிரப்புகிறது. குறிப்பாக தானியலின் ஜனங்களை குறித்த தீர்க்க தரிசனம் தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, தானியல் 2 சொல்லப்பட்ட பல்வேறு உலோகங்களாலான சிலையிலே காணப்பட்ட கடைசி 3 ராஜ்யங்களையும் குறித்த விபரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு கூட 7 சொல்லப்பட்ட மிருகங்களை குறித்ததற்கான சில விளக்கங்களும் இங்கே உண்டு. தானியலின் ஜெபத்திற்கு பதில் கொண்டு வந்த தூதனானவன் சாத்தானால் தடை பண்ணப்பட்டதற்கு முக்கிய காரணம் தானியலின் மக்களோடு தொடர்புடைய மிக முக்கியமான கடைசி 2 ராஜ்யங்களை குறித்ததான விபரங்களை அவன் கொண்டு வந்தான். இந்த ராஜ்யங்கள்தான் பெர்சியா தேசமும் கிரேக்க தேசமும் ஆகும். இந்த அதிகாரம் கற்றுக் கொடுக்கும் மற்றொரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலான தீர்க்க தரிசன பகுதியை இது நமக்கு கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலம் அமைதியான காலம் என்று பல நேரங்களிலே நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை பிரியமானவர்களே. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலம் யூத ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரம் நிறைந்த காலமாய் இருந்திருக்கிறது. சீரியா தேசத்தின் கீழும் எகிப்து தேசத்தின் கீழும் மிக அதிகமான பாடுகளை யூதர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சீரியா தேசத்திற்கும் எகிப்து தேசத்திற்கும் இடையிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபடினாலே இந்த இரண்டு தேசங்களுக்கும் மத்தியில் இருந்த பாலஸ்தீன தேசம் மிக அதிகமாய் பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த படைகள் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியையே இங்கும் அங்குமாய் கடந்து சென்றார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடையிலேதான் இந்த அந்தியோகஸ் எப்பிபேனஸ் பதவிக்கு வந்தான். இவன் எதிர்காலத்திலே வரப்போகும் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமானவனாய் இருக்கிறான். இந்த அந்தியோகஸ் எப்பிபேனஸும் யூதர்களை துன்புறுத்துகிறவனாகவே வந்தான். எந்த ஒரு பார்வோனையும் விட, ஹிட்லரை விட, இன்னமும் யூதர்களை துன்புறுத்திய பல அதிபர்களை விட இவனே மிகவும் அதிகமாய் யூதர்களை துன்பப்படுத்தினான். யூத சரித்திரத்தின் நீரோ என்று அழைக்கப்படுகிறான். இவனே மிக அதிக அளவு புனிதத்தன்மையை கெடுத்தவனாவான். இந்த அதிகாரத்திலே சரித்திரத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் பிரிக்கும் ஒரு கோட்டை நாம் பார்க்கலாம். முதல் முறை இது எழுதப்பட்ட பொழுது இவை எல்லாமே தீர்க்க தரிசனங்களாயிருந்தன. ஆனால் இப்பொழுது அதில் ஒரு பகுதி நிறைவேறிய சரித்திரமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமானது சாதாரணமான எந்த மனிதர்களும் புரிந்து கொள்ள முடியாத ஆழமான தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதிகமான மக்கள் உணர்ச்சிகளை தட்டி எழுப்பும் தீர்க்க தரிசன பகுதிகளை விரும்புவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசன பகுதியை குறித்து அதிக உற்சாகம் அடைகிறதில்லை. அது என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறதில்லை. ஆனால் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு விருப்பமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இந்த பகுதி உண்மையாகவே உங்களுக்கும் அதிக மகிழ்ச்சி தரும் ஒரு பகுதியாயிருக்கும். தானியல் கண்ட தீர்க்க தரிசனமானது மேதிய பெர்சிய ராஜ்யத்தையும் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் இணைக்கிறதாயிருக்கிறது. அதாவது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் பாலமாய் இது அமைகிறது. இந்த பகுதி உலக ராஜாங்கம் கைமாறுகிறதை குறித்து பேசுகிறது. கிழக்கிலே இருந்த அதிகாரம் இப்பொழுது மேற்குக்கு செல்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பாக தானியேலின் ஜனங்களான யூத மக்களை குறித்ததாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் இந்த கிழக்கத்திய உலக அதிகாரத்திற்கும் மேற்கத்திய உலக அதிகாரத்திற்கும் இடையிலே யூத ஜனங்கள் பாடுபட போகிறார்கள். தானியேல் 11 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1 வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இங்கே இப்பொழுது பேசுகிறது யார்? தானியேல் அல்ல, தானியேல் இடத்திலே அனுப்பப்பட்ட தூதன். இந்த தூதன் காபிரியல் தூதனாகவும் இருக்கலாம். இங்கே பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த சம்பவங்கள் எல்லாம் தரியு ராஜாவின் காலத்திலே நடைபெற்றது. இந்த காலகட்டத்திலேதான் தானியலும் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டார். தானியலை காப்பதற்காக தரியு எவ்வளவோ முயற்சி எடுத்தார். ஆனால் அவனுடைய சொந்த கட்டளையினாலே, அவனுடைய சொந்த கையெழுத்தினாலே எதையும் செய்ய முடியாதவனாய் போய்விட்டான். என்றாலும் தரியு தானியலிடத்திலே என்ன கூறினார் ஞாபகம் இருக்கிறதா? தானியல் 6 அதிகாரம் 16 வசனத்திலே தரியு சொல்லும் பொழுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று கூறினான். இங்கே தூதன் சொல்லும் வார்த்தை என்ன? நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் என்று கூறுகிறான். இதன் பொருள் என்ன? தரியுவின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக இந்த தூதன் தரியு ராஜாவை திடப்படுத்தவும் தரியு ராஜாவை பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றான். மேலும் அதிகாலையிலேயே வந்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியலை கேட்ட தரியுவுக்கு தானியல் சொன்ன பதில் என்ன? தானியல் 6 அதிகாரம் 22 வசனத்திலே இவ்வாறாய் நாம் வாசிக்கிறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். எனவே சரித்திரப்படி தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்ட காலகட்டத்திலேதான் தானியேல் இந்த தரிசனத்தையும் கண்டார் என்று சொல்வது பொருத்தமானதாகிறது. இந்த தரிசனமானது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திற்கு மிக பொருத்தமானதாய் இருக்கிறது. தானியேல் 11 அதிகாரம் 2 வசனம் பாருங்கள். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4 ராஜாவாயிருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக் ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான். இந்த இடத்திலிருந்து 34 வசனம் வரை உள்ள பகுதி சரித்திரம் நடைபெறும் முன் எழுதப்பட்ட சரித்திரம் என்று கூறலாம். இந்த வசனங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் அப்படியே நிறைவேறிவிட்டன. எனவே தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறை சொல்கிறவர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்ற பின்னர்தான் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்டது என்று கூறுவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்திலே நடைபெறப்போகிற அத்தனை காரியங்களும் துல்லிபமாக சொல்லப்பட்டு அவ்வாறே பின்னர் நிறைவேறியது. இந்த தூதன் இந்த விபரங்களை எல்லாம் தானியேலுக்கு அறிவித்த பொழுது, இது நிறைவேறும் பொழுது இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு தானியேல் உயிரோடு இருக்கப் போவதில்லை. இதையும் தானியேல் அறிந்திருந்தார். பின்னர் ஏன் இது தானியேலுக்கு கூறப்பட்டது? பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே யூத மக்கள் துன்புறும் பொழுது இவை எல்லாவற்றையும் ஏற்கனவே தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அவர்கள் வாசித்து அறிந்து கொள்ளும்படியாகவே எழுதப்படும்படி இவை தானியேலுக்கு கூறப்பட்டது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இது நமக்கும் எவ்வளவு உற்சாகம் தரும் ஒரு சத்தியமாயிருக்கிறது இல்லையா? முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்று நீங்கள் எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் இறுதி எப்படிப்பட்டதாய் இருக்கப் போகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த கடினமான காலகட்டத்திலே நீங்கள் முறுமுறுக்காமல் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்ற உண்மையை அறிந்தவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு இந்த நாட்களை கடந்து செல்ல அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் நல்லவர். அவரை நேசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர் சிறந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்களை பாதுகாக்க வேண்டியது, உங்களை பராமரிக்க வேண்டியது, உங்களை பரிசுத்தமாக்க வேண்டியது அவர் வாஞ்சிக்கும் காரியங்களாயிருக்கிறது. எனவே சில காலம் கடந்து செல்லும் வேதனை நிறைந்த காலங்களை குறித்து சோர்ந்து விடாமல் கர்த்தர் நன்மையானதையே தருவார் என்ற விசுவாசத்தோடு முடிவு அவருடைய சித்தம் போல் சிறப்பானதாயிருக்கும் என்பதை அறிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி முன்னேறுங்கள். இங்கே அந்த தூதன் சொல்வது என, பெர்சியா தேசத்திலே தொடர்ந்து 4 குறிப்பிடத்தக்க ராஜாக்கள் வருவார்கள். அதாவது கோரேஸ் ராஜாவிற்கு பின்னர் வரும் 4 ராஜாக்களை குறித்து இங்கே தூதன் கூறுகிறான். சரித்திரத்தை பார்க்கும்பொழுது இந்த 4 பேரை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். முதலாவதாக கம்பைசஸ் கிறிஸ்துவுக்கு முன் 529 ஆண்டிலே ஆண்டு கொண்டிருந்தவன். இரண்டாவதாக சூடோ மெர்டிஸ், இவன் கிறிஸ்துவுக்கு முன் 522 ஆண்டு ஆட்சி செய்தவன். மூன்றாவதாக தரியு ஹைஸ்டிபிஸ், இவன் கிறிஸ்துவுக்கு முன் 521 ஆண்டிலே ஆட்சி செய்தவன். நான்காவதாக ஜெரக்சஸ், இவன்தான் கிறிஸ்துவுக்கு முன் 480 ஆண்டிலே கிரேக்க நாட்டை ஊடுருவி சென்றவன். அவன் முறியடிக்கப்பட்டான். அதற்கு பின் உலக அரசாக மேதிய பெர்சிய ராஜ்யம் எழும்பவே இல்லை. இந்த ஜெரக்சஸ் அரசனே எஸ்தர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிற அகாஸ்வேறு ராஜாவா இருக்க வேண்டும் என்று பல வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல அவன் மிக செல்வ செழிப்பானவனாக ஐஸ்வர்ய சம்பன்னராய் வாழ்ந்திருக்கிறான். இந்த தரிசனத்தின் தொடர்ச்சியை மீண்டும் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் வாசித்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களை ஒருமுறை கூட நினைவிலே கொண்டுவருவோமா? தானியேலை பிரியமானவனே என்று அழைத்தது போல பரலோகவாசிகள் நம்மையும் அவருக்கு பிரியமான ஒருவர் என்று அழைக்கும் ஒரு வாழ்க்கை, தேவன் பேரிலே விசுவாசம், அன்பு நமக்கு உண்டா என்பதை சற்றே சிந்தனை செய்து பார்ப்போம். தினமும் 3 வேளை தேவனோடு தொடர்பு கொண்டு உறுதியாக வாழ்ந்த தானியேலைப் போல வாழ நம்மையும் அர்ப்பணிப்போம். சீர்கெட்டு போன நமது ஜப வாழ்க்கையை மீண்டும் சீர்படுத்துவோம். தேவன் வரப்போகும் காலங்களை குறித்து அன்று கூறுவார் என்றால், இன்றும் நமது வாழ்க்கையிலேயும் நாளை என்ன நடக்கப் போகிறது, அடுத்த ஆண்டு என்ன நடைபெறப் போகிறது, எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட கர்த்தர் மேல் நாம் சார்ந்து கொண்டவர்களாக, முழு நம்பிக்கையையும் அவர் மேல் வைத்தவர்களாக, அனுதனமும் அவரை பின் செல்ல அவருக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, தானியேலை நீர் நேசித்தது போல நாங்களும் நேசிக்கப்பட்டவர்களாக வாழும் வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சரித்திரத்தை முன்னதாகவே அறிந்திருக்கிற நீர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரிதையையும் அறிந்தவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த செய்திகளை கருத்தோடு கவனிக்கிற எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரியும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் உம்மை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி தொடர்ந்து மேலும் மேலும் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ நீரே துணை செய்யும். யாருடைய வாழ்க்கையிலாவது உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமாவது இன்னமும் காணப்படும் என்றால் அதை குறித்து தொடர்ந்து அவர்களோடு பேசும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை கொடுத்து உம்முடைய கிருபையினாலே விடுதலை பெற்ற வாழ்க்கைக்குள்ளே வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். 1 சாமுவேல் 12:16. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். 1 சாமுவேல் 12:16.